ಯತಿಹಿ ಭರ್ತಾ ಪ್ರಭುಃ ಸಾಕ್ಷಿ ನಿವಾಸಃ ಶರಣಂ ದುಹೃದ್ ಪ್ರಭವಃ ಪ್ರಲಯಃ ದಾನಂ ನಿಧಾನಂ ಬೀಜಮವ್ಯಯಂ. ಅಷ್ಟಾದಶೋಯಂ ಶ್ಲೋಕಃ ನವಮೇ ಅಧ್ಯಾಯೇ. ನವಮಾಧ್ಯಾಯ ಪ್ರಾರಂಭೆ ಇದಂತೂ ಅತೀವ ಮುಖ್ಯತಮ ವಿದ್ಯಾ ಅನಸೂಯವೇ ಭವತೆ ವದಾಮಿ ಇತಿ ಪ್ರತಿಜ್ಞಾಯ ಮಯಾ ತದಮಿದಂ ಸರ್ವಂ ಜಗದವ್ಯಮುಕ್ತಮೂರ್ತಿನಾ ಇತ್ಯನೇನ ಮದೀಯ ಪರರೂಪೇಣ ಇದಂ ಸರ್ವಂ ವ್ಯಾಪ್ತಂ ಸರ್ವಾಣಿ ಭೂತಾನಿ ಮಯ್ಯೇವ ಸ್ಥಿತಾನಿ ಅಹಂ ತೇಷು ನ ವ್ಯವಸ್ಥಿತಃ ನಾವಸ್ಥಿತಃ ಇತಿ ಸ್ವೀಯಂ ಐಶ್ವರ್ಯಂ ಪ್ರತಿಪಾದ್ಯ ಅಶ್ರದ್ಧಾನಃ ಅಸ್ಮಿನ್ ವಿಷಯೇ ತೇ ವಿನಶ್ಯಂತಿ ತೇಷಾಂ ಅಶ್ರದ್ಧಾ ಕೀದೃಶಂ ಕಥಂ ಜಾತಂ ಇತಿ ಚೇತ್ ತತ್ರ ಮಾನುಷೀಂ ತನುಮಾಶ್ರಿತಂ ಪರಂ ಭಾವಂ ಮದೀಯಂ ತೇ ನ ಜಾನಂತಿ ಅತಃ ತೇ ಮೋಘಾಶಃ ಮೋಘಕರ್ಮಾಣಃ ಭವಿಷ್ಯಂತಿ ಇತ್ಯುಕ್ತ್ವಾ ಯೇ ಜ್ಞಾನಿನಃ ಭಕ್ತಃ ತೇ ಮಾಂ ಸದೈವ ಭಜಂತಿ ಭೂತಾದಿಂ ಅವ್ಯಯಂ ಮಾಂ ಸರ್ವದಾ ಭಜಂತಿ ತೇಷಾಂ ಸಾತ್ವಿಕಿ ಪ್ರಕೃತಿಃ ಅಸ್ತಿ ಯಥಾ ಅನ್ಯೇಷಾಂ ರಾಜಸಿ ತಾಮಸಿ ಮೋಹಿನಿ ಪ್ರಕೃತಿಃ ಜಾತಾ ತದ್ರೀತ್ಯಾ ಏತೇಷಾಂ ಸಾತ್ವಿಕಿ ಪ್ರಕೃತಿರಸ್ತಿ ಅತಃ ಸರ್ವದಾ ಶ್ರವಣ ಮನನ ನಿಧಿಧ್ಯಾಸನೇಷು ರತಾ ಭವಂತಿ ಸತತಂ ಮಾಂ ಕೀರ್ತಯಂತಃ ದೃಢವ್ರತಾ ಸಂತಃ ಮಾಮೇವ ನಮಸ್ಯಂತಃ ನಿತ್ಯಯುಕ್ತಾ ಸಂತಃ ಉಪಾಸತೆ ಇತ್ಯುಕ್ತಂ ಕೇಶು ಕೇಶು ಪ್ರಕಾರೇಶು ತೇಷಾಂ ಉಪಾಸನಾ ಭವತಿ ಇತಿ ಚೇ ಜ್ಞಾನಯಜ್ಞೇನ ಅನ್ಯೇ ಉತ್ತಮಾಧಿಕಾರಿಣಃ ಏಕತ್ವೇನ ಪೃಥಕ್ತ್ವೇನ ಮಧ್ಯಮಾಧಿಕಾರಿಣಃ ಬಹುಧಾ ವಿಶ್ವತೋ ಮುಖಂ ಇತಿ ಮಂದಾಃ ತೇ ಮಾಂ ಧ್ಯಾಯಂತೆ ಧ್ಯಾಯಂತಿ ಇತ್ಯುಕ್ತಂ. ಅತ್ರ ಏತಾದ ಧ್ಯಾನ ಪ್ರಕಾರಾರ್ಥಂ ಸ್ವೀಯಂ ಮಹಿಮಾನಂ ಪ್ರದರ್ಶಯತಿ ಅಹಂ ಕ್ರತುಃ ಅಹಂ ಯಜ್ಞಃ ಇತ್ಯಾರಭ್ಯ ತತ್ರ ಯಾಗಃ ಸರ್ವೇಪಿ ಅಹಮೇವ ಮತ್ಸ್ವರೂಪಮೇವ ಅಹಮೇವ ಅನ್ನಂ ಅಹಮೇವ ಭೇಷಜಂ ಅಹಮೇವ ಮಂತ್ರಃ ಅಹಮೇವ ಆಜ್ಯಂ ಅಹಮಗ್ನಿಃ ಅಹಂ ಹುತಂ ಇತ್ಯಾದಿ ರೀತ್ಯಾ ಸರ್ವಮಪಿ ಬ್ರಹ್ಮಸ್ವರೂಪಮೇವ ಇತಿ ಪ್ರತಿಪಾದಿತಂ. ಅಪಿ ಚ ಲೋಕೇ ಸರ್ವೇಷಾಂ ಅಹಮೇವ ಪಿತಾ ಅಹಮೇವ ಮಾತಾ ಧಾತಾ ಪಿತಾಮಹಃ ಇತಿ ಯದ್ಯದ್ ರೂಪಂ ಅಸ್ಮಾಕಂ ಅವಭಾಸತೆ ತತ್ಸರ್ವಂ ಪರಮಾತ್ಮನ ಏವ ಇತ್ಯಪಿ ಉಕ್ತಂ. ವೇದ್ಯಂ ಬ್ರಹ್ಮಸ್ವರೂಪಂ ಓಂಕಾರಶ್ಚ ಅಯಮೇವ ಋಕ್ಸಾಮ ಎದುರೇವ ಚ ಇತ್ಯಾದಿ ರೀತ್ಯಾ ವೇದಾಃ ಸರ್ವೇಪಿ ಮದೀಯ ಸ್ವರೂಪಾಃ ಇತಿ ಪ್ರಪಂಚಿತಂ. ಏವಂ ಸ್ಥಿತೇ ತದುಪರಿ ನ ಕೇವಲಂ ವೇದಾಃ ಇತಿ ಕೇಷಾಂಚಿದೇವ ಗೋಚರಾಃ ಕಿಂತು ಸಾರ್ವಜನೀನ ಸ್ವರೂಪಮಪಿ ಅಹಮೇವ ಇತಿ ಪ್ರತಿಪಾದಯಿತುಂ ಅನಂತರ ಶ್ಲೋಕಃ ಆರಭ್ಯತೆ ಗತಿಃ ಭರ್ತಾ ಪ್ರಭೋ ಸಾಕ್ಷಿ ಇತಿ. 18th ಶ್ಲೋಕಂ ಭಗವಂತನುಡೆಯ ವಿಭೂತಿಯೇ ಚೊಲ್ಲ ತೊಡಂಗಿನಾರ್. மகான்கள் என்ன எப்பொழுதுமே உபாசனை பண்ணிட்டு இருக்கா? ஏன்னா அவளுடைய மனசுல சாத்விக பிரகிருதி இருக்கு. ராஜச தாமச மோகினி பிரகிருதி இருந்தவர்கள் என்ன என்னுடைய உயர்ந்ததான ஸ்வரூபத்தை அறியாமல் ஒரு மனுஷ விக்கிரகத்தோட இருந்துட்டு இருக்கார். ஆகையால் இவர் மனிதர் தான் எனக்கூடியதான எண்ணத்துல இருந்து கொண்டு பகவானுடைய பரமான ஸ்வரூபத்தை அறியாமலே அவர்களுடைய ஆசைகள்லாம் வீணாக்கப்பட்டு அவர்களுடைய பிரயத்னங்கள்லாம் வீணாகி அவருடைய அறிவுகள்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாம போறது. அப்படி இல்லாம சாத்விகாலா இருக்கிறவா என்ன ஞான யஜ்ஞத்தினால ஸ்தோத்திரம் பண்றா? சர்வதா சர்வ காலமும் சிரவண மன வித்தியாசனங்கள் பண்ணி கொண்டிருக்கிறதோ? இல்ல பகவானே ஏகத்துவமாக ஏகஸ்வரூபமாக சஜாதீய விஜாதீய ஸ்வகத பேத சூன்யமான உத்தமமான ஸ்வரூபத்தை தியானம் பண்றதோ? அல்லது இந்திரன் சந்திரன் அக்னி யமன் சோமன் இவைகளுக்குள்ள யாராவது உத்தர தியானம் பண்றதோ? நான் வேற இவர் வேற இந்த புருதத்வேனா தனித்தேனையா தியானம் பண்றதோ? இல்ல எல்லாமும் கலந்து விஸ்வரூபமாக அவர் இருக்காரு என்ற தியானம் பண்றதோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்டதான பரமாத்மா நான் இவ்வுலகத்துல எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமாக இருக்கேன். நான் தான் யஜ்ஞன், நான் தான் கிரதம், நான் தான் சுவாகா, நான் தான் பிதர்களுக்கு கொடுக்கக்கூடியதான அன்னமாகவும் நான் மந்திரமாகவும் நான் ஆஜ்யமாகவும் நான் வந்து அவளுக்கு கொடுக்க எங்கே கொடுக்கிறேன் அந்த அக்னிஸ்வரூபமாகவும் ஹோமஸ்வரூபமாக நான் இருக்கேன். அதோட மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் அப்பாவாகவும் நான் தான் இருக்கேன், அம்மாவாகவும் காப்பாற்றுறவனாகவும் அப்பாவுக்கு அப்பாவாகவும் அறியக்கூடியதான பொருளாகவும் நான் இருக்கேன். வேத்யம் அதோட மட்டும் இல்ல, பவித்ரம் ஓங்காரா, எல்லாத்தை விட பரம பவித்திரமான ஓங்கார வடிவமாக நான் இருக்கேன். ஓங்காரத்துக்கு பவித்திரம் என்ன? ஞானதாயகம். நகி ஞானத்தை கொடுக்கக்கூடியது. ஆகையால் ஓங்கார உபாசனம் பண்ணேன், சித்த சுத்தி ஏற்படும். சித்த சுத்தி ஏற்பட்டா ஞானம் சீக்கிரமா வரும். ஞான சாதனமாக இருக்கிறதுனால ரொம்ப பவித்திரம். ஏன்னா ஞானம் பவித்திரமோ இல்லையோ, நகி ஞானேனதம் பவித்திரம் மிக வித்தியதே. அப்படிப்பட்டதான அந்த ஓங்காரமாகவும் நான் தான் இருக்கேன். அந்த ஓங்காரம் ஆரம்பமான ருத்வேத எதிர்வேத சாமவேத ஸ்வரூபமாகவும் நான் இருக்கேன். அப்படின்னு படித்தவாளுக்கு உத்தம அதிகாரிகளுக்கு அவளுடைய ஸ்வரூபம் சொன்னார். அப்படி இல்லாம சாதாரண மனுஷியாளுக்கும் தெரிகிற என்னென்னமாக இருக்கார். கதி பர்தா பிரபு, கதி அடைய வேண்டியதான கதியாக நான் இருக்கேன். நீங்க சுகமோ துக்கமோ எந்த ஒரு பலத்தை அனுபவித்தாலும் அந்த பலம் என்னால் தான் கொடுக்கிறேன். கர்ம பலமாக நான் இருக்கேன். அதோட இல்ல, பர்தா எல்லோரையும் காப்பாத்துறவராக நான் இருக்கேன். பிரபு எல்லோருக்கும் சுவாமியா இருக்கேன். சுவாமி வேறு காப்பாத்துறவர், பர்தான்னு சொன்னா காப்பாத்துறவர். நம்மளுக்கு காசை கொடுத்து, வசதியை கொடுத்து, அன்னத்தை கொடுத்து நம்மளை பத்திரமா போஷிக்கிறவருக்கு பர்தான்னு பேர். எல்லோருக்கும் உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபத்திலிருந்து அவளுடைய நல்லது கெட்டதை பார்க்கிறவருங்கிறவர் பிரபு சுவாமி. அதோட இல்ல சாட்சி, யாரு என்ன கர்மா பண்ணினா நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ எதை பண்றாளோ அதை தான் பக்கத்திலிருந்து பார்த்து அவளுக்கு பலத்தை கொடுக்கிறவர். இந்த சாட்சியா இருக்கிறவர் தூண்டலை அறையும், ஆனா யாரு எதை பண்ணினாலும் பார்த்துட்டு இருக்கார். இப்படி பண்ணுங்கோ அப்படி பண்ணுங்கோ தூண்டலை அவர், ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கார், நீங்க பண்றதெல்லாம் பார்த்துண்டு நல்லது பண்ணினா நல்லது கொடுக்கிறார், கெட்டது பண்ணினா கெட்ட பலம் கொடுக்கிறார். ஆனா அவரோ நீங்க இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே சொல்லல, இப்படி பண்ணுங்கோ இப்படி பண்ணாதுங்கோ சொல்றவர் குரு. இந்த சாட்சியா இருக்கிறவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், யாரு எதை பண்ணினாலும் பார்த்துட்டு இருக்கார், அதுக்கு தகுந்த பலத்தை கொடுத்துட்டு இருக்கார். ஆகையால் சாட்சி, நிவாசகா, நீங்க இருக்கிற இடம், சரணம், எல்லோருக்கும் அடைக்கலம், இதெல்லாம் அவர் தான். அதோட மட்டும் இல்ல, சுகரத்து ஃப்ரெண்டா இருக்கார். ஃப்ரெண்டுன்னா எப்ப ஒரு சமயம் வருமோ அப்ப ஹெல்ப் பண்ணுவார், கை விட்டுற மாட்டார். அதான் சுகரது பிரபவா பிரலயா ஸ்தானம், எல்லோருக்கும் உண்டாரத்துக்கோ அழியறதுக்கோ அவர் தான் இருக்கிற இடம். நிதானம் இருப்பிடம், நம்ம காசு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ ஒரு இடத்துல, ஒரு காலத்துல நமக்கு உபயோகப்படலாம் அப்படிங்கிற எண்ணத்துல சேர்த்து வைக்கிறோம் இல்லையா, அந்த நிதானம் நிதி அவ்யயமான பீஜம், மறுபடியும் மறுபடியும் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டே இருக்கிறதுக்கு வேண்டியதான பீஜமாகவும் பரமாத்மா இருக்கார். இதெல்லாம் சாதாரண ஜனங்களுக்கு, முன்னால வேதாத்தியனம் பண்ணின வாழ்க்கை நான் சொன்னேன், ருக்குசாமி எதிரே வச்சா வேத்தியம் பவித்ரம் ஓங்காரா அப்படின்னு, இது எல்லா மனுஷியாளுக்கும் காமனா இருக்கக்கூடியதான விபூதியா இருக்குங்கிறத சொல்றார். இப்ப
நிவாசம் ஸ்தானமாய் ரெண்டு நிவாசம்,
நிதானம் நிவாசம் இல்ல,
மேலே இருக்க நிவாச
சாட்சி நிவாச இருப்பிடம், எல்லோரும் வாழக்கூடியதான இடத்துக்கு நிவாச நிவாசம். ஸ்தானம்னு எல்லோருக்கும் சாஸ்வதமான ஒரு பாகம், நிவாசம்னு அப்பப்ப இருக்கிறது
வித்தியாசம்
இல்ல, அப்பப்ப இருக்கு டெம்பரரி அட்ரஸ் பர்மனன்ட் அட்ரஸ் இல்லையா, அதே போல எல்லோரும் பரமாத்மாவில் தான் இருக்கோம். இருந்தாலும் நாம இங்க இருக்கோம் அங்க இருக்கோம் நமக்கு சொல்லிட்டு இருக்கோம் அப்படி. கதிஹி அதுக்கப்புறம் கர்மபலம், அவளுக்கு புண்ணிய கர்மா பலமோ பாப கர்மா பலத்தையோ எல்லாத்தையும் அவர் தான் கொடுக்கிறார். நம்ம கர்மா பண்ற வரைக்கும் தான் நமக்கு சுவாதந்திரம் இருக்கு. ஒன்ஸ் கர்மா பண்ணியாச்சுன்னா அதுக்கு பலம் வேணும். அந்த பலம் என்னைக்கோ கொடுக்கறதுல இன்னைக்கு பலமானது இன்னைக்கு எடுத்து வச்சுடுறார். இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு பலம் இருக்கா, இந்த பலத்தை பல ரூபமாக எடுத்து சூரிய மண்டலத்துல வச்சுடுறார். நம்ம கர்ம பலம் எல்லாம் எங்க இருக்கு, சூரிய மண்டலத்துல இருக்கு. அன்னைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ இந்த வம்பெல்லாம் கிடையாது. கர்ம பலம் நீங்க என்ன பண்ணினீங்களோ அதனுடைய பலம் இன்னைக்கு ரெண்டு வந்தாச்சு. அதே போலிய பர்த்தா, பர்த்தானா போஷ்டா நரிஷர், யார் எல்லாருக்கும் காப்பாத்தி கொண்டிருக்கிறவர். அவளுக்கு வேண்டியதை அழைத்து அவளை வளரும்படி பண்றவருக்கு பர்த்தான்னு பேரு. பிரபு சுவாமி அவர் ஓனர், நமக்கெல்லாம் யாரு ஓனர், பரமாத்மா. அவர் தான் அவளுக்கு சேர்ந்தவா நம்ம, நாமெல்லாம் அவருடைய சொத்து, அவர் நமக்கு அதிபதி அப்படி. சுவாமி சாட்சி பிராணினாம் கிருத அகிருத்திய, பிராணிகள் பண்ணக்கூடியதான நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ, பண்ணின கர்மாவோ பண்ணாத கர்மாவோ, அதுக்கு சாட்சி. கிருத்த கர்மாவுக்கும் அவர் தான் சாட்சி, அகிருத்த கர்மாவுக்கும் அவர் தான் சாட்சி. இவர் சந்தியாவதனம் பண்ணினாரா பண்ணினார் இல்ல அவருக்கு தெரியும், பண்ணலையா அதையும் அவர் பார்த்திருக்காரு. ஸோ பண்ணினா தான் சார் அவருக்கு இன்ஃபர்மேஷன் போனா, நீங்க பண்ணாத போனா ஒண்ணுமே வராது, மறந்து போயிடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். உங்க இதயத்திலேயே இருந்து கொண்டு என்னென்ன பண்ணிருக்கீள், என்னென்ன பண்ணல, காயத்ரி ஜபம் எவ்வளவு பண்ணிருக்கீள், எவ்வளவு பண்ணணும், எவ்வளவு பண்ணல, எந்த ஸ்ரத்தையோட பண்ணிருக்கீள், ஸ்ரத்தை இல்லாம வெறும் மாலை உருட்டினீடா, இல்ல நிஜமாவா பண்ணிடா, அல்லது வேற எங்கேயோ மனசை வச்சுட்டு பண்ணினீடா, எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அவர். ஆயால் க்ருதா அக்ருதஸ்யா. அதுக்கப்புறம் நிவாசஹா, நிவாசஹன்னா எஸ்மின் பிராணினஹா நிவசந்தி, பிராணிகள்னா எங்க இருக்காளோ, எங்க வாழறாளோ, மதராசுல வாழலாம், இல்ல ஆசிரமத்துக்கு போறேன்னு காட்டுக்கு போகலாம். பழைய நாள்ல ராஜாக்கள்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்த, அரண்மனையிலேயே வாசம் இருக்கும், கொஞ்ச நாள் ஆனப்புறம் என்ன ஆகும், பையனுக்கு பட்டம் கட்டிவிடுவா, இனிமேல நம்ம எப்படி இருக்கணும், இதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு விவகாரமும் இல்ல ஏகாந்தமாக காட்டில் போய் ஆசிரமத்தில் இருப்பா. ஏன் சுவாமினர், இதுவும் பார்க்கணும் அதுவும் பார்க்கணும், எல்லா வசதிகளோட இருக்கிற வாழ்க்கையும் வேணும், சிம்பிளாகவும் வாழ கத்துக்கணும். நமக்கு அப்படி இல்லையே, மேலும் மேலும் இன்னும் வசதியா இருக்கணும், இன்னும் வசதியா இருக்கணும், ரொம்ப ஆனந்தமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருக்கா. ராஜாக்கள்லாம் எப்படி இருந்தா, அவ வந்து நமக்கு இருக்கக்கூடியதான வசதிகள் எல்லாம் அந்த பகவத் அனுகிரகத்தினால ஏற்பட்டது, இனிமேல இவைகள்லாம் விட்டு விட்டு பகவான நான் தியானம் பண்ணுன்னு போனேன். அப்படி வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு எல்லோரும் போறது உண்டு பழைய நாள்ல. ஆனா இப்ப என்ன சொன்னார், கிரகஸ்தாசிரமும் கிரகஸ்தாசிரமத்திலயும் சொகுசாக இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்தை எதிர்பார்க்கிறான், அது தப்பு. இருக்க இருந்தா அனுபவிங்க, அனுபவிக்கிற காலத்தை இது சாஸ்வதம், இது எப்பொழுதும் எனக்கு இருந்து கொண்டே இருக்கணும் எனக்கூடியதான பற்றுதலோட இருக்கப்படாது. அதனால நிவாசா எஸ்மின் பிராணினஹா நிவசந்தி, எங்க அவர் இருக்காரோ, இன்னைக்கு பகவான் இங்கதான் இடம் கொடுத்திருக்கார், இன்னைக்கு நாம இங்க இருக்கணும்னு பகவான் நினைச்சிட்டு இருக்காரு, இங்க இருக்க, நாளைக்கு டெல்லியில இருக்கணும் நினைச்சார்னா அங்க போயிடு, வேற வழியே கிடையாது, உங்களால ஒண்ணும் தங்க முடியாது, இங்க சாப்பிடணும், இங்க தூங்கணும், இங்க இருக்கணும், எல்லாம் தீர்மானம் ஆயிடு. அதுக்குள்ள இந்த மனுஷன் கதறான் சார், இதாச்சு அதாச்சு அதை கொடுக்கலையே அப்படிங்கிறான், ஒண்ணும் நினைக்க விடாது. எது எது பகவான் தீர்மானம் பண்ணாரோ அவ்வளவே தவிர நம்ம தீர்மானம் நம்ம ஒண்ணும் இல்லை. ஆயால் நிவாதம் எண்ணிக்கு எங்க இருக்காரோ அது. சரணம் ஆர்த்தானாம் பிரபண்ணானாம் ஆர்த்திஹரஹா, யார் அவளை வணங்குறார்களோ, நீயே எனக்கு அடைக்கலம்னு நினைக்கிறாளோ அவளுக்கு அடக்க. ராமச்சந்திரமூர்த்தி சக்கரதேவ பிரபன்னானாம் அப்படி ஒரு க்ஷணம் தவாஸ்மீத்தை அசதே, நான் உனக்கு சேர்ந்தவன் என்று ஒரு தரம் மனசுல நினைக்கிறானோ அவனுக்கு அபயம் சர்வபூதேபியா, எந்த பிராணியும் உன்ன ஒன்னும் பண்ணாது, அப்படி எல்லா பிராணிகளுக்கும் அபயத்தை நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விரதத்தை வச்சிருந்திருக்கேன். ஆகையால் தான் விபீஷண சரணாகதி சந்தர்ப்பத்துல விபீஷன் வந்து ஆகாசத்துல நிக்கிறார், ஒவ்வொருத்தரையும் கேட்கிறார், சுவாமி நீர் என்ன நினைக்கிறேள், நீர் என்ன நினைக்கிறேள், சுக்ரீவன் கேட்டார், அண்ணாவா ஏமாத்திட்டு வந்தா அவனை சேர்த்துக்க கூடாதுன்ட்டார் அவர். அதே போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயம் சொல்ற, அனுமாரை கேட்டாரா, எனக்குன்னு சொந்த அபிப்பிராயம் இல்ல, எப்படியாவது பண்ணலாம், ராமன் எது நினைச்சா அதான் வசதி, ஏன்னா ராம விக்கிரகவான் தர்மஹான்னு சொல்ற, தர்ம சூட்சங்கள் உங்களுக்கு தான் தெரியும். ஆனா ஒண்ணு சொல்வேன், சீதாதேவியை நான் சந்திச்ச போது சீதாதேவி சொன்னா, இந்த ஊர்ல நல்லவர்னு இருந்தா இவர் ஒருத்தர் தான் நரம், இது போறாதோ வேற. சீதாதேவி சொன்னா ரெக்கமெண்டேஷன் அங்கிருந்து வந்திருக்கு புருஷகாரம், அதனால நல்லவர்னு சொன்னா இவரத்தர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிறார். எல்லாரையும் சொன்னதெல்லாம் வரிசையா கேட்கிறார், கேட்ட கடைசியில அவனை சேர்த்துங்கோன்ட்டார். அப்ப உங்க இஷ்டம் சேர்த்துங்கன்னு அப்படியான், அப்படி இல்ல நான் முன்னாலேயே நினைச்சுட்டேன், சகதேவ பிரபன்னாய தவாஸ்மிதி கையாச்சது, யாரா இருந்தாலும் சரி ராவணனை உட்பட நான் உனக்கு சேர்ந்தவன் என்ற நினைப்பு அவனுக்கு வந்துருதே, ஆனால் அபயம் சர்வபூதேபியோ, நானும் கொல்ல மாட்டேன், லோகத்துல இருக்கக்கூடியதான ஒரு பிராணியும் அவனை இது பண்ணாமல் நான் காப்பாத்துவேன் அப்படின்னு தன்னுடைய விரதத்தை சொன்னாரன். ததாமியே தத் விரதம் மமா அப்படின்னு அவருக்கு சுவிரதம்னு பேரண்டியில இருந்து வந்ததான். இப்ப விஸ்வதாசனாவதுலயும் சுவிரதான்னு பேர் வர்றதே காரணம் என்ன, இப்படிப்பட்டதான சோபனமான விரதம் உள்ளவர். அப்படி நாமெல்லாம் கூட பகவானு நான் உமக்கு சேர்ந்தவர்னு சரணாகதி பண்ணினோமையானால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களையும், ஆர்த்தின்னு துன்பம், ஆர்த்தோ ஜிஜ்யாசு அர்த்தார்த்தி வந்ததா இல்லையோ, அந்த ஆர்த்தியை போக்கிறவர். ஆகையால் சரணம் ஆர்த்தானாம் பிரபன்னானாம், சரணாகதி அடைந்தவர்களுக்கு ஆர்த்தி ஹரஹா. பகவான் இப்படி ஆர்த்தி ஹரனாக அவதாரம் பண்ணியிருக்கார். பிறகு சுஹ்ரது பிரத்யுபகாரம் அனபேட்சா உபகாரி, சுஹ்ருத்துனா ஃப்ரெண்டு, சோபனமான ஹிருதயம் உள்ளவன், நல்லதோர் எண்ணம் உள்ளவர், அவருக்கு தான் சுஹ்ருத்துன்னு பேர். சுஹ்ருத்துன்னு நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்றோம், டிரான்ஸ்லேட் பண்றோம். சுஹ்ருத்துன்னா என்ன அர்த்தம்? சோபனமான எண்ணம் உள்ளவர். சோபனமான எண்ணம் மனசுல சோபனத்துவம் கீதுருஷம் அப்படின்னு சொன்னா, நமக்கு இவர் உதவுவாரா இல்லையா எனக்கூடியதான பிரதி பிரயோஜனத்தை எதிர்பாராமல் சகாயம் பண்றவர். நாம இவளுக்கு சகாயம் பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம், கட்டப்பட்ட ஒரு நாளைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரோ? அது கிடையாது, அது எதிர்பார்க்க மாட்டேன். அவர் பண்ணாரோ இல்லையோ நம்ம பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பாராமல் பண்றவருக்காரு, அதான் நிஜமான ஒரு உபகாரம். இவாளுக்கு பண்ணினா நமக்கு ஒரு நாளைக்கு உபயோகப்படும் சார், இது நல்லதான் சார் அப்படின்னு பண்ணப்படாது. அவர் பண்றாரா இல்லையா இல்லாமல் இவர் பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்றவர் பகவான் சுஹ்ருத். பிரத்யுபகார அனபேட்சா உபகாரி. அதுக்கப்புறம் பிரபவா உற்பத்தி ஜகதா, சகல பிரபஞ்சமும் அவரிடத்துலதான் உண்டாரு. ஏதோ வாயுமா நிபூதா நிஜாயந்தே, ஆகையால் பரமாத்மா யாரு சகல பிரபஞ்சத்துக்கும் உற்பத்தி காரணமா இருக்கார். அது மட்டும் இல்ல, பிரளய பிரளீயதே எஸ்மின், எதுல லயத்தை அடையிறதோ. இதனால பிரபவான்னு சொன்னதுனால காரணம் மட்டும் ஆச்சு, பிரளீயதேன்னு சொன்னதுனால உபாதான காரணமும் ஆச்சு. காரணமானது ரெண்டு விதம், நிமித்த காரணம்னு ஒண்ணு, உபாதான காரணம்னு ஒண்ணு. குயவன் கொடத்துக்கு நிமித்த காரணம், மண்ணு கொடத்துக்கு உபாதான காரணம். காரணம்னு சொன்னா குயவனாகவும் ஆகலாம் மண்ணாகவும் ஆகலாம், ஆனா அதுலயே லயத்தை அடையிறதுன்னு சொன்னா அது உபாதான காரணம். ஏன்னா மண்ணில தான் குடம் உடஞ்சா குடம் மண்ணாகுமே தவிர குயவனா ஆகாது. சோ இங்க பிரபவான்னு சொன்னதுனால வெறும் காரணம்னு சொன்னேன், பிரளயான்னு சொன்னதுனால வெறும் காரணம் இல்ல உபாதான காரணமும் அப்படின்னு. உபாதான காரணம் நிமித்த காரணம் வேற ஒண்ணு உண்டோ? இல்ல, ஏகமேவ அத்வித்தீயம். ஆகையால் அவரே நிமித்த காரணம், அவரே உபாதான காரணம். பிரதி எதே எஸ்மின் நிதி பிரளய ததா ஸ்தானம் திஷ்டத்யஸ்மின், இங்க எங்கெங்க இருந்தாலும், மெட்ராஸ்ல இருந்தாலோ காட்டல இருந்தாலோ வேற எந்த ஊர்ல இருந்தாலோ, கடைசியில எல்லோரும் எங்க இருக்கா, யார் இடத்துல ஆதாரத்தோட இருக்கா, பகவான் இடத்துல ஆதாரமா இருந்துட்டு இருக்கா. சகல பூமண்டலத்துக்கும் 17 புவனங்களுக்கும் அதிஷ்டானமாக அவர் இருந்துட்டு இருக்கார். ஆகையால் ஸ்தானம் திஷ்டத் யஸ்மின் நிதி. அப்புறம் நிதானா நிக்ஷேபா, நிதானம்னா நிக்ஷேபம், நிக்ஷேபம்னு சொன்னா நிதின்னு அர்த்தம், புதையல். பழைய நாள்ல காசு இருந்தது, ஏனால் காசு இருந்ததுன்னு செலவு பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு ஜனங்கள் வேணுமாங்கிறது செலவு பார்த்து பண்றது இல்ல, காசு இருக்குங்கிறதாக பண்றாங்க. அது இவாளுடைய ஒரு சைக்காலஜி அப்படி மாறி போயிடுச்சு. பழைய நாள்ல ஒரு பொருள் வாங்கணும்னா இந்த பொருள் நிஜமாக நமக்கு இன்னைக்கு அவசியமா பாப்பா, நிறைய காசு இருந்தாலும் அனாவசியமா வாங்க மாட்டாங்க. பொருளை சேர்த்து வைக்கிறதுங்கிறதே அவ தப்பா நினைச்சா, ஏன்னா அந்த பொருள் நம்ம சேர்த்து வச்சோம்னா வேண்டியவனுக்கு அது கிடைக்காம போயிடும். ஆகையால் எந்த பொருளையும் பதுக்கி வச்சுக்கிறதுங்கிறது பெரிய மகாபாபமாக நினைச்சவாள்ல. ஆகையால் ஒவ்வொரு பொருளும் வாங்கும் பொழுது இது இப்பொழுது எனக்கு வேண்டுமா எனக்கூடியதான எண்ணத்துல வாங்கிட்டு இருந்த. அப்படி அப்படி பொருள் பார்த்தவள ஏன்னால் நிஜமாக வேணும்னா மனுஷனுக்கு அவ்வளவு வேண்டியது இல்லை. மற்ற காசெல்லாம் என்ன பண்ணுவா? சேர்த்து வச்சுப்பா. அப்படி சேர்த்து வச்சு தங்கமா மாத்தி பூமிக்குள்ள சேர்த்து வச்சவ, இப்படி நிதிகள்னு பேர். நிறைய பேர் நிதிகளை சேர்த்து பூமிக்குள்ளேயே பதுக்கி வச்சிருந்தாளா. அப்படிப்பட்டதான நிதியாகவும் நான் தான் இருக்கேன், உங்களுக்கெல்லாம் நிதியாக நான் இருக்கேன். நிதானம் நிட்சேபா காலாந்தர உபபோக்யம் பி, காலாந்தர உபபோக்யம். எதுக்கு இப்படி சேர்த்து வச்சிருக்கேன்? இன்னொரு காலத்துல இது உபயோகப்படும், இப்பொழுது நமக்கு உபயோகம் இல்லாத போனாலும் ஒரு காலத்துல உபயோகப்படும் என்று நாம் சேர்த்து வைக்கிறோம். ஆகையால் பகவான் நாமாவதனால தரம் இன்னைக்கு சொன்னேடையானால், பகவானுடைய மந்திரத்தை ஜபம் பண்ணினேடையானால், இது என்ன ஒரு நாளைக்கு நீங்க உங்களுக்கு நல்லது ஏற்படும். இன்னைக்குதான் எல்லாம் சௌக்கியமா இருக்குமே, காசு இருக்கு, புழை இருக்கு, வசதியா இருக்கும், இது இது மேல என்ன இது பண்ணணும், இதே இருந்தா போறோமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்னொரு காலத்திலையும் எப்பொழுது நீங்க சௌக்கியமா இருக்கணும்னு பகவத் தியானம் இருக்கணும். ஆகையால் கதிக்ஷேபா காலாந்தர உபபோக்யம் பீஜம் பிரரோக காரணம் பிரரோக தர்மினாம் அது அவ்யயம். மேல மேல வளரத்துக்கு பீஜமா இருக்கு. வாழ்க்கையில முன்னுக்கு வரணுமே ஆனால் அதுக்கு பீஜம் இருக்கணுமா இல்லையா? அந்த பீஜம் பிரரோக காரணமான பீஜமாக அவர் இருக்கார். எப்படி? அவ்யயமான பீஜம், மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கணும், இப்படியே இருக்கப்படாது. இந்த குரோத் ஆஃப் சிவிலைசேஷன் சொல்ற பார்த்தீங்களா, அதே போல குரோத் ஆஃப் பர்சனாலிட்டி, நீங்களும் எப்படி இருக்கணும், அந்த பரமாத்மாவை அடையற பரியந்தம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். சின்ன வயசுல எப்படி இருந்தேன், நடு வயசுல எப்படி இருந்தேன், வயசான பிறகு எப்படி இருக்கேன், இன்னும் கடைசியில அந்த பரமாத்மாவை அடையற பரியந்தம் அன்னைக்கு அன்னைக்கு வருகிறோம். நமக்கு கோபம் வருதான்னு நம்மளே பார்த்துக்கணும், நமக்கு எதுலையும் ஆசைப்படுறோமான்னு நம்மளே பார்த்துக்கணும். எல்லா ஆசையும் விட்டு பகவானை தவிர வேற ஒன்றும் வேண்டாங்கிற தீர்மானத்துக்கு வரணும். எப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் வந்தாலும் நமக்கு கோபம் வராம இருக்கான்னு நம்ம கவனிச்சுக்கணும். இவைகள்லாம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இங்கே தான் சொல்லியிருக்கேன் இந்த சாஸ்திரத்துல. எதுன்னா அதான் பிரரோகம் பீஜம் அவ்யயம் யாவத் சம்சார பாவித்வாத் அவ்யயம் நகி அபீஜம் கிஞ்சித் பிரரோகதே. பீஜம் இல்லாதான பதார்த்தம் எதுவும் வராது, சாஸ்வதமாக இருக்கார். நித்தியஞ்ச பிரரோக தர்சனாது, மறுபடியும் மறுபடியும் எப்பொழுதும் வாழ்க்கையில எல்லாமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறதுனால் பீஜ சந்ததி நவ்யேதி, அந்த பரமாத்மா எனக்குதான பீஜ சந்ததி ஒரு நாளும் அழியறதில்லை. நவ்யேதி தேவதம்யதே, இப்படிப்பட்டதான ஸ்வரூபமாக கதி பர்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுகிருது அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாமாவும் நான் இருந்திருக்கேன். உற்பத்தி பிரளயம் ஸ்திதி எல்லாமாக இருக்கேன் அப்படின்னு சாதாரணமாக எல்லோரும் தியானம் பண்ணக்கூடியதான ஸ்வரூபமாக ஒரு விபூதியை சொன்னார்.